மாவீர மகுடம். லெப்டினன்ட் கர்னல் சூட்டி
வணங்குகிறோம்.
அது 1989 ஆண்டு காலப்பகுதி. இந்திய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் காலகட்டம். வன்னிக்காடுகளில் போராளிகள் அணியணியாக பிரிந்து தங்கியிருந்தார்கள். இந்திய படைகள் காட்டுக்குள் படை நடவடிக்கைகளுக்காக இறங்கினால் அன்று இப்போராளிகள் வளமையாக பம்பலோடும் பகுதியுமாகத்தான் இருப்பார்கள். பல யாழ் மாவட்ட போராளிகளுக்கு காடு புதிது. காட்டு மிருகங்களை பற்றி கேள்விப்பட்டாலும் அதை பற்றிய அனுபவம் இன்மை இருந்தது. வன்னி காடு பற்றி தெரிந்த சிலர் யாழ்ப்பாண போராளிகளுக்கு காடு மிருகங்கள் தொடர்பில் சில போலியான கதைகளை கூட பகடியாக கட்டிவிடுவார்கள். இதனால் இவை தொடர்பான ஏதாவது உண்மை கதைகள் சொன்னால் பகடிக்கு சொல்வதாக நினைத்து நம்ப மாட்டார்கள். ஒரு தடவை பாலமூட்டை காட்டுப்போவிலே ஒரு அணி தங்கியிருந்தது. அப்போது அவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு அருகில் யானைகள் வந்து நிற்பதாக போராளி ஒருவர் சொன்னார். அப்போது சூட்டி உட்பட எல்லோருக்கும் யானை பார்க்கும் ஆசை வந்தது. எனவே அவர்கள் யானை நிற்கும் இடத்துக்கு செல்ல முற்பட்டார்கள். வன்னியைச் சேர்ந்த போராளிகள் கவனம் யானை தூரத்தில் நிற்கின்ற மாதிரி இருக்கும், ஆனால் வேகமாக பக்கத்தில் வந்துவிடும் என்று எச்சரித்தார்கள். சும்மா கதவிடாதீங்க என்று சொல்லிவிட்டு இவர்கள் சென்றார்கள். முகாமுக்கு பக்கத்தில் இருந்த வெட்டையில்தான் யானை நின்றது என்பதால் சூட்டி சாரத்துடனே வந்தார். யானை கூட்டத்தின் பார்வை எல்லைக்குள் சென்றபின் சூட்டி இவர்களில் இருந்து முன்னுக்கு சென்று பம்பலாக சாரத்தை பிடித்து முன்னுக்கு பின்னுக்குமாக ஆட்டி யானையை பார்த்து வா வா என சொல்லிக் கொண்டிருந்தார். சூட்டி எப்போதும் ஏதாவது வம்பு பண்ணி கொண்டிருப்பார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது யானைக்கு என்ன நடந்தோ என்னவோ தெரியவில்லை. திடீரென ஒரு யானை இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சூட்டி திரும்பி ஓடத் தொடங்க எல்லோரும் வேகமாக பின்னுக்கு ஓடத் தொடங்கினார்கள். ஓடி வந்த பாதை முகாமிற்கு தடிவெட்டிய மரங்களின் அடிக்கம்புகள் ஆங்காங்கு நின்றன. கட்டைகளில் தட்டுப்படாமல் தலை தப்பினால் தம்பிரான் புண்ணியம் என்று நினைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். சூட்டி இவர்களுக்கு பின்னால் கடைசியாகத்தான் வந்தார். ஓடி வரும்போது திரும்பி பார்க்கவில்லை. ஓடிக்கொண்டு வந்த அவரின் சாரம் மரத்தின் அடிக்கம்பியில் தடக்கப்பட அப்படியே நிலைக்குப்புற விழுந்துவிட்டார். அவர் சுதாகரித்துக் கொண்டு எழும்பி ஓடுவதற்கு முன் யானை அவருக்கு கிட்டே வந்துவிட்டது. வந்த யானை காலொன்றை தூக்கி அவரின் மேல் மிதித்தது. எல்லோரும் திகைத்து போய் பார்த்தார்கள். ஆனால் யானையின் கால் இவரது கால் இடைவெளிக்குத்தான் மிதித்து நின்றது. சாரத்தில் மிதித்ததால் சூட்டி எழும்ப முடியாமல் திகைத்து போய் யானையின் காலுக்குள் கிடந்தார். பின்னர் யானை சூட்டியை தும்பிக்கையால் தூக்கி தும்பிக்கைக்குள் வைத்து உருட்டி தேய்க்க தொடங்கியது. சில வேளை தூக்கி எறிவதற்காகத்தான் அப்படி செய்கின்றதோ என்று எண்ணினார்கள். சூட்டி ஒன்றும் செய்ய முடியாமல் தும்பிக்கைக்குள் இருந்து உருட்டுப்பட்டு தேய்பட்டு கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு போராளி முகாமுக்கு ஓடி சென்று துப்பாக்கி எடுத்து வந்து வானத்தை நோக்கி சுட யானை சூட்டியை தூக்கி வீசாமல் அப்படியே போட்டுவிட்டு ஓடிவிட்டது. எல்லோரும் ஓடி சூட்டிக்கு கிட்ட செல்ல சுதாகரித்துக் கொண்டு எழும்பினார் சூட்டி. முகம் வீங்கியிருந்தது. யானை நிலத்தில் தேய்த்ததால் முகத்தில் இரத்த காயங்கள், உடம்பில் தேய்த்த அடையாளங்களும் இருந்தன. ஆனால் சூட்டி சிரித்துக் கொண்டிருந்தார். இதுதான் சூட்டியின் இயல்பு. எந்த கடினமான சந்தர்ப்பங்களிலும் பதட்டத்தை காண முடியாது. நிதானமாகவும் துணிவாகவும் செயற்படுவது அவரது இயல்பு. பிரிதொரு சமயம் மணலாற்று காட்டுப்போதில் இந்திய படை செக்மேட் என்று பெயரிடப்பட்ட ராணுவ நடவடிக்கை தலைவரை இலக்கு வைத்து மேற்கொண்டது. இதனால் தலைவரை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்போது கர்னல் சங்கர் அவர்கள் ஒரு அணி தலைவரை மாற்றுவதற்காக தீர்மானித்த இடத்துக்கான உணவுகளை களஞ்சியப்படுத்துவதற்காக சென்றது. அந்த அணியில் சூட்டி இடம்பெற்றிருந்தார். சூட்டி காட்டுக்குள்ளால் பாதையை முறித்து கொண்டு முன்னுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இடையில் இருந்த கருங்குழவி கூறு தட்டுப்பட்டு குழவிக்கு அலையத் தொடங்கியது. சூட்டியையும் ஓடச் சொல்லிவிட்டு எல்லோரும் கரைந்து ஓடிவிட்டார்கள். பின்னர் எல்லோரும் ஒன்றாகிய பின் பார்த்தால் சூட்டியை காணவில்லை. அவரை தேடி குழவி கூட்டுக்கு சென்றார்கள். அந்த இடத்திலே சூட்டி குப்புற படுத்து கிடந்தார். சூட்டிக்கு கருங்குழவி குத்தத் தொடங்க வேதனையில் அப்படியே அவர் விழுந்து கிடந்தார். கருங்குழவிகள் தலையிலிருந்து கால் வரை உடலில் 23 இடங்களில் குத்திவிட்டு கலைந்து சென்றுவிட்டன. வேதனையில் துடித்தார். ஒரு கருங்குழவை முறையாக குத்தினாலே தப்புவது கடினம் என்பார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத முகாமுக்கு கொண்டு சென்று பழப்புளியை கரைத்து உடம்பு முழுவதும் ஊற்றி கொண்டார்கள். ஒரு கிழமை வரை சாகும் தருவாயில் இருப்பவர்கள் சேடமெடுப்பதைப் போல இடுத்துக் கொண்டிருந்தார். பின்னர் உடவி குத்திய இடத்தில் மூன்று இடங்களிலும் பொட்டளவிற்கு காயமாகியது. அதன் பின்னரே குளவி குத்தின இடத்திலிருந்து குளவியின் ஆணிகள் எடுக்கக்கூடியவாறு இருந்தது. அதற்கு பின்னாளில் முழுமையாக அவர் குணமடைந்தார். இந்த தடவை இரண்டாவது முறையாக சாவின் விளிம்பு வரை சென்று திரும்பினார். பின்னர் ஒரு தடவை மன்னாரில் அமைந்திருந்த முகாமுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். முகாமில் இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன் இந்திய படை காடு முறித்து சென்ற தடயம் இருந்தது. பொறுப்பாளர் தடயத்தை பின்தொடர்ந்து எங்கு செல்கின்றது என பார்க்குமாறு ஒரு போராளியிடம் கூறினார். ஆனால் சூட்டி நான் போறேன் என கூறி தன்னோடு 5 பேரை கூட்டிக் கொண்டு தடயத்தை பின்தொடர்ந்து சென்றார். இராணுவம் தடயத்தை ஏற்படுத்திவிட்டு தடயத்தின் இடையில் தடயம் சென்ற திசையை பார்த்து நிலையெடுத்திருந்தார். இவர்கள் தடயத்தை பின்தொடர்ந்து செல்ல பதுங்கியிருந்த இராணுவம் தங்களை தாண்டி செல்ல விட்டுவிட்டு இவர்கள் மீது பின்பக்கமாக தாக்குதலை தொடுத்தது. திரும்பி இராணுவத்தின் மீது தாக்குதலை தொடுத்தவாறு காட்டுக்குள் பிரிந்து ஓடிவிட்டார்கள். பின்னர் காடு மாறி அந்த பகுதியில் இருந்த மக்களிடம் வழிகேட்டு 2 நாட்களின் பின் முகாமுக்கு வந்து சேர்ந்தார் சூட்டி. பின்னர் குளிப்பதற்காக உடுப்பு எடுக்க பேக்கை திறந்து பார்த்தால் முதுகில் போட்டிருந்த உடுப்பு பேக்கில் 3 ரவைகள் பட்டு உடுப்பு கந்தலாக கிழிந்திருந்தது. இந்த சம்பவத்திலும் மயிலையில் 3வது தடவையாக உயிர் தப்பியிருந்தார் சூட்டி. மேலும் தனிப்பட்ட குணாசியங்களை பற்றி கூறும்போது சூட்டி மூத்த உறுப்பினர், ஒருவடையே நம்பிக்கைக்குரிய போராளியாக செயற்பட்டவர், சிறந்த நிர்வாகி, நேரம் பாராது கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர், எல்லோரையும் அரவணைத்துச் செல்லும் பண்பாளர். சூட்டியின் குணாசியங்களை புரிந்து கொண்டவர்கள் சண்டையின் போது 1991 சண்டைக்காக அணிகள் தயாராகிக் கொண்டிருந்தன. கனரக அணியினராக வெற்றிலைக்கேணி கடற்கரை பகுதிக்கு கடற்படையினர் தரையிறக்கத்தை தடுப்பதற்கான பணி தரப்பட்டது. அந்த பகுதிக்கு சூட்டிதான் பொறுப்பாளர். வெற்றிலைக்கேணி கடற்கரை மணலில் நிலையமைத்துக் கொண்டிருந்த போது அருகில் நின்ற போராளி சூட்டி என்ன வர்றார் என்று சொன்னார். தலையை நிமித்தி போராளிகள் பார்த்தார்கள். சராசரி உயரம், சிரித்த முகம், தலையில் பின்பமாக திரும்பி விடப்பட்ட துப்பியோடு வந்தார். அவரை பார்த்தபோது எல்லோருக்கும் நினைவு வந்தது லெப்டினன்ட் ஜெனரல் மகேந்தி அண்ணதான். கிட்டத்தட்ட ஒத்த முகாமைப்பை கொண்டவர்கள் இவர்கள். கனரக ஆயுதங்களுக்கான பயிற்சி எடுத்த முகாமில் தான் 29 mm கனரக பீரங்கிக்கான பயிற்சி மகேந்தி அண்ணன் எடுத்தார். அப்போது அவரோடு இவர்களுக்கு நட்பு ஏற்பட்டது. சூட்டி எண்ணெய் முதல் சந்திப்பில் இலகுவாக அணுகக்கூடியவாறு இருந்தது. ஆனையிறவு தளத்தை முற்றுகையிட்டு தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதும் தரையிறக்கத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தன அணிகள். ஜூலை 14 நீண்டு விரிந்த கடற்பரப்பில் அணிவகுத்திருந்தன கடற்படை கலங்கள். சூட்டி அன்னையும் தனது பகுதியில் உள்ள அணிகளை தயார்படுத்தி காத்திருந்தார். விமானத்திலிருந்து வந்த குண்டுகள் கடற்கரை பகுதியில் கடற்படையினர் தரையிறக்கத்துக்கான முன்னேற்பாடு செய்து கொண்டிருந்தன. பின்னேறம் கடற்படை கலங்கள் தரையை நோக்கி நகரத் தொடங்கின. கனரக அணிகளும் முடிந்த அளவிற்கு தாக்குதலை தொடுத்து இழப்புகளை ஏற்படுத்தினாலும் இராணுவம் தரையிறங்கிவிட்டது. ரோட்டுக்கரையால் இராணுவம் தரையிறங்கிய அந்த பகுதியை நோக்கி சூட்டி ஓடிச் செல்வது தெரிந்தது. இவர்கள் கடற்கலங்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். இராணுவம் தரையிறங்கிய பகுதியில் கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்து கொண்டது. தொலைத்தொடர்பில் சூட்டியை தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். பின்னர் அவர்களிடமிருந்து பின்வாங்குமாறு கட்டளை கிடைக்க பின்வாங்கினார்கள். மறுநாள் சூட்டி இறைச்சாவடைந்து விட்டார் என்று புலப்பட்டது. இத்தனையோ சந்தர்ப்பங்களிலெல்லாம் உயிர் தப்பிய சூட்டி அண்ணன் ஆகாய கடற்வழி வெற்றிலைக்கேணி கடற்கரையில் தரையிறங்கிய இராணுவத்துக்கு எதிரான சண்டையில் இறைச்சாவை தழுவிக்கொண்டார். அவரது குடும்பத்தில் 3 பேர் போராளிகளாக இருந்தார்கள். லெப்டினன்ட் சூட்டி, அவரது தம்பி லெப்டினன்ட் மகேந்தி, இருவரும் இறைச்சாவை தழுவிக்கொண்டார்கள். இவர்கள் நினைவுகள் என்றும் மக்கள் மனங்களில் வாழ்த்து கொண்டிருக்கின்றது. லெப்டினன்ட் கர்னல் சூட்டியின் மாவீர மகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, என் மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா, நீ தூயிலும் கல்லறை நீங்கடா எனது நண்பனே, எந்த மனசில் நீங்கடா. நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் மூலவு அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது போறவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா, இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம். நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைபடா. நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா, எனது நண்பனே எந்த மனசில் நீயடா. மலரை போல மென்மை உன்னில் உண்டு, எரிமலையை போலே நின்றாய் பகைவரை வென்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே, கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே. நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைபடா. நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா, எனது நண்பனே எந்த மனசில் நீயடா.